الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وبسند متصل مني إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام مسلم بن حجاج الفشيري رحمه الله قال: حدثنا أبو بكر بن شيبة قال: حدثنا حسن بن علي عن زائدة عن ميسرة عن أبي حازم عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فإذا شهد امرأ فليتكلم بخير أو ليسكت فاستوصوا بالنساء، أو كما قال عليه الصلاة والسلام، أخرجه الإمام مسلم في صحيحه. وقال صلى الله عليه وسلم أيضا: خلق الله الخلق ثم اختار من الخلق العرب ثم اختار من العرب بني آدم ثم اختار بني آدم ملر ثم اختار من ملر قريش ثم اختار من ملر من قريش بني هاشم ثم اختارني من بني هاشم فأنا خيار الأخيار، أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه الإمام بيهقي في كتابه الدلائل النبوة، وذكره الإمام سيوطي في كتابه الدر المنصور، أو كما قال عليه الصلاة والسلام. ரசித்து பறக்கும் பறவைக்கு ருசிக்க கொடுத்து ரசித்துக் கொண்டிருக்கும் மிக உள்ளோன் அல்லாஹூனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது வாழ்க்கைதான் தனது வாழ்க்கையாக எடுத்து நடந்த அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் தோழர்கள், சாபியீன்கள், சபவு சாபியூன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட கடமையை அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறேன் என்ற நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்தால் வெற்றி அடையலாம் என்பதாக கூறியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்வது சிறந்தது என்பதாக கூறியிருக்கின்றார்களோ அவ்வாறுபட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பிக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களை ஒன்றை விட இன்னமொன்றை அல்லாஹ் கண்ணியத்துக்குரியதாக, மேன்மைக்குரியதாக, சங்கைக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கல்லை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மண்ணால் செய்யப்பட்ட கல்லுக்கு ஒருதரம், கருங்கல்லினால் செய்யப்பட்ட கல்லுக்கு ஒருதரம், பளிஞ்சிங்கல்லினால் செய்யப்பட்ட கல்லுக்கு இன்னும் ஒரு தரம், மாணிக்க கற்களுக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு தரம், வெள்ளிக்கற்களுக்கு என்று சொல்லி இன்னும் ஒரு தரம் என்பதாக அல்லாஹ் தான் படைப்ப படைப்பினத்தையே தன்னால் படைத்த படைப்பினத்தையே அல்லாஹ் பல படித்தரங்களை வைத்து வேறுபடுத்தியிருக்கிறான். அதே போன்றுதான் உலகத்தில் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்கள், அந்த படைப்பினங்கள் ஆயிரம் படைப்பினங்கள் இருக்கிறதாக இமாம் இப்னு கய்யிம் ஜோதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருந்தாலும் கூட, உலகத்தில் அந்த ஆயிரம் படைப்பினத்தையும் விட அல்லாஹ் சிறப்புக்குரிய படைப்பாக மனிதர்களை ஆக்கியிருக்கிறான். இந்த மனிதர்களையும் சிறப்புக்குரிய படைப்பினத்தாக அல்லாஹ் முஃமீன்களை ஆக்கி, அந்த முஃமீன்களில் இருந்தும் அல்லாஹ் சிறப்புக்குரிய ஒரு ஜெனரேஷனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே ஒரு சிறப்புக்குரிய சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த சந்ததிக்கு வித்திடக்கூடியவர்கள் பெண்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது கிடையாது, உரிமை கொடுக்கப்படவில்லை. ஒரு கணவன் வப்பாத்தாகிவிட்டால் அந்த கணவனுடைய பெண்மணி ஒரு வருட காலம் இத்தா இருக்க வேண்டும். அந்த ஒரு வருட காலம் இத்தா முடிந்ததன் பின்னால் அந்த பெண்மணியை ஒரு அழைப்பில் போட்டு, அந்த பெண்மணியோடு ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை அனுப்பி, அந்த பெண்மணி சாகும் வரைக்கும் மறைக்கும் மறைக்கும் அந்த மிருகத்தோடு போராட இருப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்போது உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது நுகர்வுடைய பணியை சுமந்தார்களோ அன்று முதல் ஒரு கணவன் ஒப்பாமா இருந்தால் அந்த பெண்மணி ஒரு வருடமாக இருக்க தேவையில்லை. மாற்றமாக நான்கு மாதங்கள் பத்து நாள் ஒரு கணவன் ஒப்பாத்தாகிய பெண்மணி இதா இருந்தால் போதும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு உரிமையை கொடுத்தது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்தியது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை வலிமைக்குரிய ஒரு பெண்மணியாக, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது.
ஆனால் அதற்கு மாற்றமாக இன்னும் ஒரு காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஜாலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஒரு கணவன் வஃபாத்தாகிவிட்டால் அந்த கணவனுடைய சொத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு எந்த பங்கையும் கொடுக்க மாட்டார்கள். கணவன் வஃபாத்தாகிவிட்டால் அந்த பெண்மணிக்கு இன்னொரு திருமணம் முடிப்பதற்கும் அந்நியரில் இருக்கக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். ஜாலியா காலத்திலே வாழ்ந்த மக்களும் அவர்கள் அவ்வாறாக இருந்தார்கள். ஒரு கணவன் வஃபாத்தாகிவிட்டால் கணவனுடைய சொத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு எந்த ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போர்த்தி சுமந்தார்களோ அன்று முதல் ஒரு கணவன் வஃபாத்தாகிவிட்டால் அந்த கணவனுக்கு குழந்தை இருந்தால் அவன் விட்டு சென்ற சொத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு எட்டிலோ ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு அந்த கணவனுக்கு குழந்தை இல்லாவிட்டால் நாளில் ஒரு பங்கு அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு உரிமையை வழங்கியது. இன்னும் ஒரு கட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பெண்மணி கர்ப்பமுற்று விட்டால் அந்த பெண்மணியும் அந்த பெண்ணுடைய கணவரும் ஒரு குடியை தோண்டி அந்த குடிக்கு பக்கத்தில் வீட்டிருப்பார்கள். பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெண் பிறப்பதே கருத்திரியம், பெண் பிறப்பதே வேஸ்ட் என்பதாக ஜாலியா காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அறிந்திருந்ததின் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அதே குடியிலே போட்டு அந்த பெண் குழந்தையை புதைத்துவிட்ட சம்பிரதாயமும் புதைத்துவிட்ட கலாச்சாரமும் ஜாஹிலியா காலத்தில் இருந்து வந்தது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய்ஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரல், அவர்களின் சத்தம் நாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். மன் ஆர ஜாஹிலியத்தைன், யார் இரண்டு பெண் குழந்தைகளை வளர்க்கிறார்கள், பெண் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்தது மாத்திரமின்றி, ஆடையை கொடுத்தது மாத்திரமின்றி, அறிவை கொடுத்தது மாத்திரமின்றி, பாசத்தை கொடுத்தது மாத்திரமின்றி, உணவை கொடுத்தது மாத்திரமின்றி, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்து யார் இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்தார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு உரிமையை இஸ்லாமிய மார்க்கத்திலே வழங்கியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவ்வாறுபட்ட சமுதாயத்தினர்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த பெண்மணிகளுக்கு பொறுப்புதாரியாக இங்கு வீட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் இருக்கிறார்கள். சகோதரர்களாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய சகோதரிக்கு பொறுப்புதாரி, அந்த சகோதரி உங்களை சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய சகோதரியாக ஆக்குவதா அல்லது நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய சகோதரியாக ஆக்குவதா என்பது உங்கள் ஒவ்வொருடைய கருத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பாட்டனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்மணியை சுவர்க்கத்துக்குரிய பெண்மணியாக ஆக்குவதா அல்லது நரகத்துக்குரிய பெண்மணியாக ஆக்குவதா என்பது ஒவ்வொரு ஆண்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிறான். அன்பிற்குரியவர்களே, எப்போது பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்க மறந்து விடுவோமோ, எப்போது நபியுடைய வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுக்க மறந்து விடுவோமோ, உலகத்திலே பெரும் பெரும் சித்ராக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான், பெரும் பெரும் குழப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏன், நாங்கள் அறிந்திருக்கிறோம் உலகத்திலே ஏற்பட்ட முதல் குறை ஒரு பெண்மணியை வைத்துத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள், ஹாபீல் காபீல் என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகளும் சகோதரன் அடுத்த சகோதரன் எதற்காக என்று கொலை செய்தான். இருவரும் தன்னுடைய சகோதரியை நேசித்தார்கள், இருவரும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று ஆசை வைத்திருந்தார்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் இருந்ததன் காரணமாக உலகத்திலே முதல் குறை ஏற்பட்டது ஒரு பெண்ணுடைய அனாச்சாரத்தின் மூலமாக. அன்பிற்குரியவர்களே, பிரான்சிலே ஒரு புரட்சி ஏற்பட்டது, அந்த புரட்சிக்கு பின்னணி காரணமாக இருந்தது பெண்கள். அதே போன்று துருக்கியினுடைய இஸ்லாமிய கிலாபத், இஸ்லாமிய ஆட்சி வீழ்ச்சியடைவதற்கு காரணமாக இருந்தது பெண்மணிகள். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய பணிக்காக வேண்டி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வெளியாக்கினான் அல்லவா, அந்த ஒட்டகத்தை அறுக்கும்படி கூறியதும் ஒரு பெண்மணிதான். அன்பிற்குரியவர்களே, ஒட்டகத்தை அறுக்கக்கூடிய மனிதனிடத்தில் ஒரு பெண்மணி போய் கூறினால், ஏ வாலிபனே, உனக்காக வேண்டி வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை அறுத்து விடுவாயாக என்பதாக அந்த பெண்மணி கூறி காட்டினாள். அதற்கமைய ஒரு பெண்மணியின் மீது மோகம் கொண்ட அந்த வாலிபன் அந்த ஒட்டகத்தை அறுத்து விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, பெண்களுக்கு எப்போது ஈமானை கொடுக்க, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்க, என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை பரிபாலிப்பவன் அல்லாஹ், எனக்கு ஆடை தந்தவன் அல்லாஹ், கணவன் இல்லாவிட்டாலும் கூட பெண்மணிகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துங்கள் ஈமானை, கணவன் இல்லாவிட்டாலும் ஆடையை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது, உடையை கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாவிடத்திலே இருக்கிறது. உணவை கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாவிடத்திலே இருக்கிறது. கணவன் இருந்தால் தான் எனக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்ற ஈமான் அதை கலக்கி விடுங்கள். அது ஈமான் அல்ல. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பெண்மணிகளுக்கு ஈமானை கொடுப்போம். எங்களுடைய பெண்மணிகளை ஈமானுடைய குழந்தைகளாக மாற்றுவோம். எங்களுடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுப்போம். அல்லாஹ் படைத்தான் என்ற ஈமானை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்போம். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஆண்களை படைத்திருக்கிறான். ஏன்? காரணம், உங்களுக்கு பெண்கள் ஒப்படைக்கப்படுவார்கள், பெண் குழந்தைகள் ஒப்படைக்கப்படுவார்கள். அவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக நீங்கள் ஆக்குவதோடு அவர்களும் உங்களை சுவர்க்கத்துக்குரியவராக ஆக்க வேண்டும் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி இருக்கிறாள், என்னுடைய வீட்டிலே என்னுடைய சகோதரி இருக்கிறாள், என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாய் இருக்கிறாள். அந்த தாய்மணிகளுக்கு, அந்த பெண் குலத்துக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோமா? படைத்தவன் அல்லாஹ் என்பதாக விளங்கியிருக்கிறோம். ஆடையை தருபவன் அல்லாஹ் என்பதாக விளங்கியிருக்கிறோம். உணவு தருபவன் அல்லாஹ் என்பதாக விளங்கியிருக்கிறோம். அந்த ஈமான் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, எங்களுக்கும் மன்னியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் குர்ஆனிலே குறிக்காட்டுகின்றான், படைத்தவன் யார் என்று சொல்லி அந்நியர்களிடத்திலே கேட்டு பார்த்தார்கள். அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லி பதிலளிப்பார்கள். ஆடையை தருபவன் யார் என்று சொல்லி அந்நேரத்திலே கேட்டு பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் என்பதாக கலிமாவை மறுக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் கூட கூடுவார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஹாலிக் என்று சொல்லி நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களா? அந்த ஹாலிக்கை வணங்க வேண்டும். இப்போ யோசித்து பாருங்கள், ஜும்மாவுக்கு எத்தனையோ நபர்கள் வருகிறார்கள் அல்லவா? லுஹருடைய தினத்துக்கு, லுஹருடைய நேரத்தில் அவர்கள் வருகிறார்களா? அசருடைய நேரத்தில் அவர்கள் பள்ளிக்கு வருகை தருகிறார்களா? ஜும்மாவுக்கு வரக்கூடிய இத்தனை நபர்களும் அசருடைய நேரத்தில் காபத்துல்லாவுக்கு செல்கிறார்களா, அல்லது ஹரம் ஷரீஃபுக்கு செல்கிறார்களா, அல்லது மஸ்ஜித் அக்ஸாவுக்கு செல்கிறார்களா? இதை எல்லாம் பார்க்கிறான். என்னை ஹாலிக் என்று சொல்லி அந்நியர்கள் நேற்றிருக்கிறார்கள் அல்லவா? அந்த ஹாலிக்கை நீங்கள் உள்ளத்திலே ஈமான் கொண்டிருந்தால் தொழுகைக்கு நேரத்துக்கு வருவீர்கள். உங்களுடைய அண்டை வீட்டார் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சுமூகமான அமைப்பில் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய அண்டை வீட்டார் இருக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய குழந்தைக்கு அடித்து விட்டால் ஒற்றுமைப்படுத்துவீர்கள். உங்களுடைய குழந்தையை கொண்டு அதை நீங்கள் சமாதானப்படுத்துவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறோமா? ஹஸரத் மரியம் பின்த் இம்ரான், இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தை, பெண் குழந்தைக்கு கொடுத்திருந்த ஈமான் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் நேர்ச்சை வைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் சம்பவத்தை. நேர்ச்சை வைக்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருக்கக்கூடிய மிஹ்ராபிலே நான் அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நேர்ச்சை பணியிலே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்துவிடுவேன் என்பதாக இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்ச்சை வைக்கிறார்கள். ஆனால் பிறந்தது ஒரு பெண் குழந்தை, மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. அந்த மரியம் என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தையை பராமரிப்பதற்காக வேண்டி ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வருகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்து அந்த பெண்மணியை பராமரிக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹ்ராபிலே இருக்கிறார்கள். மிக நீண்ட காலத்துக்கு பின்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹ்ராபிலே இருக்கிறார்கள். அந்த பெண்மணியை பார்ப்பதற்காக வேண்டி வளர்ப்பு தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். சென்று பார்க்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அப்போது தற்போது அறுக்கப்பட்ட பிராணிகளுடைய இறைச்சியும், அந்த காலத்திலே இல்லாத சீசனிலே காய்க்கப்படாத பழங்களும் முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே கேட்கிறார்கள், இந்த பழங்கள், இந்த உணவுகள் உனக்கு எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்று சொல்லி தன்னுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே அந்த பெற்றோர்கள் ஈமானை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். அந்த பெண்மணி கூறி காட்டினால், ஹுவ மின் இன்தில்லா, அது எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடிய ஜெனரேஷனை அல்லாஹ் சாலிஹான ஒரு சந்ததியாக உருவாக்குவான் என்பதற்கு பல சான்றுகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை கூறினார்கள், உனக்கு எங்கிருந்து உணவு கிடைத்தது என்பதற்கு பதில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு பதில் கிடைத்தது, உணவு கிடைத்தது என்பதாக அந்த பெண்மணி கூறியதன் காரணமாக அல்லாஹ் ஒரு பரிசை கொடுக்கிறான். உலகத்திலே இன்று அனைவரும் தெரிந்திருக்கிறோம், ஒரு பெண்மணியின் மூலமாக ஒரு தானாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஒரு பெண்மணியோடு ஒரு ஆண் இணைந்தால் தான் குழந்தை உருவாகும். ஆனால் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை துதி செய்தார் அல்லவா, உணவு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட சமயத்தில் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் இந்த உணவு வந்தது என்பதாக பதில் கூறினார் அல்லவா, அந்த பதிலின் காரணமாக ஒரு கிஃப்டை நான் மரியமுக்கு கொடுக்கப் போகிறேன். அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சயின்டிஸ்ட்மாரும் ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு இடம். ஒரு ஆணுடைய தொடர்பு, எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் ஹஸ்ரத் மரியமுக்கு ஒரு குழந்தையை நாங்கள் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, ஏன் இதை கொடுத்தான் என்று சொன்னால், தஃப்ஸீருடைய உலமாக்கள் கூறி காட்டுகின்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் முகமாக, அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அந்த குழந்தையை உருவாக்கினார்கள். அந்த மரியமுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை போட்டார்கள். அனைத்தும் தரக்கூடிய சக்தி இருக்கிறது, எனக்கு நோயை தருபவனல்லா, நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. உலகத்தில் எத்தனை வைத்தியர்கள் இருக்கலாம், அவர்களால் என்னுடைய நோயை குணப்படுத்த முடியாது. என்னுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது வெறுமனே பெற்றோர் என்று வெக்கமில்லாமல் கூறக்கூடிய மனிதர்களாக, வெறுமனே வெக்கமில்லாமல் சகோதரர் என்று கூறக்கூடிய மனிதர்களாகத்தான் நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், எனக்கு தாய்மார்கள் இருக்கிறார்கள், எனக்கு பாட்டிமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, எந்த பெண்மணி நான் பெண்மணி என்று மாத்திரம் உலகத்திலே வாழ்வாளோ, அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை மறந்து இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய அடிமை என்ற தனம் கலக்கப்பட்டு ஒரு பெண்மணி என்பதாக மாத்திரம் உலகத்திலே வாழ்வானோ, அந்த பெண்மணியின் மூலமாக அல்லாஹ் பல ஃபித்னாக்களை உலகத்துக்கு ஏற்படுத்துவான். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய, சிலருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன். எந்த பெண்மணி உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கலக்கப்பட்டிருக்குமோ, அந்த பெண்மணியின் குடும்பத்திலே எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம் காட்டப்பட்ட பெண்மணி ஒரு நிகாஹுடைய வீட்டுக்கு செல்வாள், அல்லது ஒரு வலிமாவுடைய ஃபங்க்ஷனுக்கு செல்வாள். அங்கு செல்வது வலிமாவுடைய உணவு உண்பதற்காக வேண்டி அல்ல, அந்த வீட்டுக்கு அந்த வலிமாவுடைய அந்த விருந்துக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய கருத்திலே என்ன நகை இருக்கிறது, எந்த நாட்டு ஆடை அணிந்துவிட்டு வந்திருக்கிறாள், எந்த நாட்டின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பாதணிகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதாக அனைத்தையும் வீடியோ பண்ணி சிறு சிறு போல்டர்களாக உள்ளத்திலே ஒரு சைடிலே பதிய வைப்பாள். மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் வீடு ஓபனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதே பெண்மணி அழைக்கப்படுவாள். அங்கு சென்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டின் என்ன கேட்டின் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பொறுமதியான டைல்ஸ் வீட்டுக்கு மண்ணிலே பதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கலியலறை முதல் சமையலறை வரைக்கும் அந்த பெண்மணி அனைத்தையும் பார்த்துவிட்டு அனைத்தையும் சேவ் பண்ணி சிறு சிறு ஹோல்டர்களாக உள்ளத்திலே அடுத்த பக்கத்தில் சேவ் பண்ணி வைப்பாள். தருணம் பார்த்திருப்பாள், தன்னுடைய கணவனுக்கு ஒரு 15 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடங்கள் ஒரு ஹுதுபா பேருரை நிகழ்த்துவதற்காக வேண்டி தருணம் பார்த்திருப்பாள். எப்படியாப்பட்ட பெண்மணி தெரியுமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாத பெண்மணி, தனக்கு தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடாத, போதுமாக்கிக் கொள்ள முடியாத ஒரு பெண்மணி. கணவன் ஹுதுபாவுடைய பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வீட்டுக்கு செல்வார். அல்லாஹ் தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு செல்வார். ஆனால் மனைவி தருணம் பார்த்திருப்பாள், அதற்கும் நேரம் இருக்கிறது. 9 மணிக்கு பின்னால் கட்டிலிலே வலதுபுறத்திலே மனைவி, இடதுபுறத்திலே கணவன் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி 10 நிமிடங்கள் ஒரு ஹுதுபா கொடுப்பாள். கணவனுடைய ஈமான் பஞ்சாக பறக்கும். மனைவி சொல்லி காட்டுவாள், இந்த வீட்டுக்கு போனோம், அவர்களுடைய பெற்றோர்கள் கணவன்மார்கள் என்னென்ன நகைகளை வாங்கி கொடுத்திருந்தார்கள், என்னென்ன ஆடைகளை வாங்கி கொடுத்திருந்தார்கள், காலுக்கு என்ன கொல்சப்பா போட்டிருந்தார்கள், எந்த நாட்டு ஆடைகளை அந்த பெண்மணிகளுக்கு அவருடைய கணவன்மார் வாங்கி கொடுத்தார்கள். அந்த வீட்டுக்கு சென்று பார்த்தோம், சுபஹானல்லாஹ், அலங்காரமான கேட்டின்கள் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தது, அலங்காரமான டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருந்தது. நீங்கள் என்னதான் எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள் என்பதாக ஒரே ஒரு பயான் கொடுப்பால் கணவன் டைமான் பஞ்சாக பறக்கும். கணவன் இரவு முழுக்க பிறழுவார், தூக்கம் வராது, காலையிலே எழுந்து ஒரு முடிவுக்கு வருவார். என்னுடைய மனைவியையும் என்னுடைய பெண் குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். போய் பேங்கிலே லோன் எடுப்பார், வட்டிலே கையை இடுவார், அல்லது சிறிய ஹலாலான தொழிலை செய்து கொண்டிருந்தவர் ஹராமான தொழிலே அவர் ஈடுபட ஆரம்பிப்பார். அன்புக்குரியவர்களே, அவர் ஹராமான பொருளை சம்பாதித்து வந்து பச்சிலம் பாடகர்கள் அவருடைய பாடகர்களுக்கு உணவாக கொடுப்பார்கள், பள்ளிக்கு வசூல் செய்து வருவார்கள். ஒழுங்கான அமைப்பில் நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மனிதன் ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக பள்ளிக்கும் கொடுப்பார். மதரசாக்கள் குர்ஆனை பணம் செய்யக்கூடிய அந்த ஹாபில்மார்கள் உலமாக்களுக்கும் இந்த ஹராமான சொத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். அன்புக்குரியவர்கள், இந்த ஃபித்னா இதன் மூலமாக ஏற்படுகிறது. ஒரே ஒரு பெண்மணி இரவில் 10 நிமிடத்தில் ஒரு பயான் பண்ணியதன் மூலமாக அந்த பெண்மணிக்கு அந்த பயான் எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய கணவன்மார்கள், சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுக்க மறந்ததின் காரணமாக அந்த அளவுக்கு ஈமான் குன்றி போயிருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்றமாக சொல்லக்கூடிய விடயத்தை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அதற்கு மாற்றமாக எந்த பெண்மணிகளுக்கு கடவன்மார்கள், பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுப்பார்களோ அல்லாஹ் சாலிஹான ஜெனரேஷனை அல்லாஹ் உருவாக்குவான். அதற்கு குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு சான்று பகர்கின்றேன். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு நிக்கா செய்து கொடுக்கிறார்கள். நிக்கா செய்து கொடுத்ததன் பின்னால் மருமாளை மாமனார் பார்க்கலாம். மஹரம் மருமாளை பார்ப்பதற்காக இனி மாமனார் செல்கிறார்கள். சென்று மருமாளிடத்தில் கேட்கிறார்களே, பெண்மணியே, உன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? என்னுடைய மகன் இஸ்மாயில் உன்னை எவ்வாறு கவனிக்கிறார் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருக்கல்ல, அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்கல்ல, அல்லாஹ் தங்களை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு உணர்ச்சி அந்த பெண்மணி உள்ளத்திலே இருந்து கலக்கப்பட்டதின் காரணமாக அந்த பெண்மணி என்ன தெரியுமா கூறினால், நாங்கள் நஈஷு பில்யகின் வஸித்தா, நாங்கள் கடும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடும் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த பெண்மணி கூறிவிடுகிறார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், என்னுடைய மகன் இஸ்மாயிலோடு வாழ்வதற்கு இந்த பெண்மணி தகுதி கிடையாது, எனவே இந்த பெண்மணியிடத்திலே நாங்கள் கூறிவிட்டு செல்வோம் என்பதாக அவர் உள்ளத்திலே யோசித்து யூகித்து அந்த பெண்மணியிடத்திலே கூறி காட்டுகிறார். ஏ பெண்மணியே, என்னுடைய மகன் இஸ்மாயில் வீட்டுக்கு வருவார், வரும்போது வீட்டு வாசல்படியை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி கூறிவிடு என்பதாக கூறிவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறிவிடுகிறார்கள், இவ்வாறு உங்களுடைய தந்தை வந்தால் வீட்டு வாசல்படியை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டார் என்பதாக கூறிவிட்டதன் பின்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், என்னுடைய தந்தை எதை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பெண்மணியோடு வாழ்க்கையை நடாத்துவது பொருத்தமல்ல, எனவே இந்த பெண்மணியை தலாக் சொல்லிவிடு என்பதைத்தான் எனக்கு என்னுடைய தந்தையை கூறிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை உணர்ந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணியை அவர்களுக்கு என்று சொல்லி விதிக்கப்பட்டிருந்த தலாக்கின் மூலமாக தலாக் கொடுத்து விடுகிறார்கள். இரண்டாவது விடுத்தம், அதே கோத்திரத்தைச் சேர்ந்த, அதே குடிசையிலே இருந்த, அதே வேலைகளில் ஈடுபட்டிருந்த இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இன்னும் ஒரு பெண்ணை நிக்கா செய்கிறார்கள். அந்த மருமகளை பார்ப்பதற்காக வேண்டி மாமனார் செல்கிறார். மாமனார் சென்று மருமகளிடத்திலே கேட்கிறார், என் பெண்மணியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, பொருளாதார நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் இருந்தது. எனக்கு ஆடை பெரிதாக தேவையில்லை, என்னுடைய வீடுகளுக்கு அலங்காரம் பெரிதாக தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் தந்தனை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம், என்னுடைய கணவர் எனக்கு எதை வாங்கித் தருகிறாரோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் என்ற ஈமான் அந்த பெண்மணி உள்ளத்திலே ஊட்டப்பட்டிருந்ததின் காரணமாக அந்த பெண்மணி கூறக்கூடிய வார்த்தை, நஹ்னு நஈஷு பிஹைரின் அல்ஹம்துலில்லா, நாங்கள் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த பெண்மணி கூறி காட்டினால் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஏ பெண்மணியே, இஸ்மாயில் வீட்டுக்கு வருவார், வீட்டு வாசல் படியை நல்லா உறுதியாக வைத்துக் கொள்ளும்படி கூறிவிடு என்பதாக கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள். இது எந்த வீட்டு வாசல்படி என்று சொன்னால் நன்றாக சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த வீட்டு வாசல்படி என்று சொன்னால் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் அந்த இரண்டாவது பெண்மணியும் வாழ்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் 12 குழந்தைகள். அதில் ஒருவர் அதுனான். அந்த அதுனானுடைய பரம்பரை தான் ஹிஜாஸ் மாநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரபிகளும். அந்த அதுனானுக்கு 4 குழந்தைகள். அதில் ஒருவர் இலியாஸ், இலியாசுக்கு 2 குழந்தைகள். அதில் ஒருவர் முலர். அந்த முலருடைய பரம்பரை தான் இன்றைக்கு மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய அரபிகள் அந்த முறையுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள், முசையுடைய கோத்திரத்தார் அதிலே இருந்து வந்தவர்கள் தான் அப்துல் ஷம்ஸ், அதிலிருந்து வந்தவர்கள் அப்துல் மனாஃப், அதிலிருந்து வந்தவர்கள் குரேஷிகள், அந்த குரேஷிகளுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய குழந்தை அப்துல்லா, அந்த அப்துல்லாவுடைய குழந்தை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு தந்தான். அன்புக்குரியவர்களே, உலகத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனை அல்லாஹ் தந்தான் என்று சொன்னால் அந்த வீட்டு வாசல் படி அந்த பெண்களின் உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் தந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் என்ற உள்ளத்திலே ஈமான் இருந்ததின் காரணமாக பிறக்கக்கூடிய ஜெனரேஷனை அல்லாஹ் சாலிஹான ஜெனரேஷனாக அல்லாஹ் உருவாக்கி காட்டினான். அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் ஒரு சம்பவத்தை எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி சொல்லி காட்டினான். ஏன் தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளுக்கும், உங்களுடைய பெண்மணிகளுக்கும், உங்களுடைய மனைமார்களுக்கும், உங்களுடைய தாய்மார்களுக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்கள். துலைஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கோட்டையிலே இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளையும் அடைத்து விட்டு ஆலத் ஹைதலக், ஏ யூசுஃபே, என்னோடு தவறான அமைப்பில் நடப்பதற்கு நீ முன்வருவாயாக என்று கூறக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுங்கினார்கள் அல்லவா? நடுங்கி எதை சொன்னார்கள்? காலம் அல்லாஹ், காலம் அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தையை கூறினார்களே, இது எங்கிருந்து வந்த வார்த்தை தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாட்டிமார்களில் ஒரு பாட்டி தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எகிப்த் நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகான, அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தால், அந்த நேரத்தில் மிஸ்ர் நாட்டு கவர்னர் அந்த பெண்மணியோடு தவறான அமைப்பில் நடந்து கொள்வதற்கு முன்வரக்கூடிய நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், பாவத்தை நினைத்து எங்களுடைய பெண்மணிகள் அல்லாஹ்வை கதற வேண்டும், கண்ணீரை வடிக்க வேண்டும். அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எந்த ஆணுடைய நிழலில் படாமல் என்னுடைய உடல் வளர்ந்திருக்கிறதே யா அல்லாஹ், இந்த மோசமான கவர்னர் என்னோடு தவறான அமைப்பில் நடந்து கொள்வதற்காக முன்வருகிறானே, இவனை நீயே கவனித்துக் கொள்வாயா என்று துவா கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய இரண்டு கரங்களையும் நீட்டிய வண்ணமாக முன்னோக்கி வந்த கவர்னருடைய இரண்டு கையையும் அல்லாஹ் சொத்தியாக்கினான். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த பெண்மணி சொன்னால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, ஒரு பெண்மணியுடைய பிச்சனத்திலிருந்து அந்த இருவருக்கும் பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குழந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த யாக்கூபுடைய குழந்தைதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பிற்குரியவர்களே, எந்த குடும்பத்திலே சாலிஹான பெண்மணிகள் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே இருந்து அல்லாஹ் சாலிஹான ஜெனரேஷனை உருவாக்குவான். அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை ஹதீஸின் மூலமாக உங்களுக்கு ஆதாரமாக கூறுகிறேன். அனைவருக்கும் தெரிந்த சம்பவம், அது இன்றைக்கு கலாபீடத்துக்கும் தேவை, யூனிவர்சிட்டிகளுக்கும் தேவை, காலேஜுகளுக்கும் தேவை, பிஏ முடித்தவர்களுக்கும் தேவை, குடிசையிலே வாழக்கூடிய மக்களுக்கும் தேவை, பெரும் பெரும் மாளிகையில் வாழக்கூடிய மக்களுக்கும் தேவை. அன்பிற்குரியவர்களே, ஒரு பால் வீட்டில் நடந்த சம்பவம். ஒரு தாய் தன்னுடைய மாலை சோதிப்பதற்காக வேண்டி கூறி காட்டுகிறாள், ஏ பெண்மணியை, எங்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு சேவையை செய்ய வேண்டும், அதுதான் நாங்கள் பால் விற்பனை செய்கிறோம் அல்லவா, அந்த பாலிலே சற்று நீரை கலந்து விடுவாயாக என்று அந்த பெண்மணி கூறக்கூடிய நேரத்திலே அந்த தாய் திரும்பவும் மகனை பார்த்து கூறினார், அமீரில் முஃமினுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அமீரில் முஃமின் எங்களை பார்ப்பது கிடையாது, பாலிலே நீரை கலந்து விடுவாயாக என்று கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி கூறி காட்டினால், ஃபரப்பு அமீருல் முஃமினீன யரானா, அமீருல் முஃமீன் எங்களை பார்க்காவிட்டாலும் தாயே, அமீருல் முஃமினுடைய இரட்சகன் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா தாயே என்பதாக அந்த பெண்மணி கூறி காட்டி விடுகிறாள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சம்பவம் கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன்மார்களில் ஒரு மகன் ஆசிமுக்கு அந்த பெண்மணியை நிக்கா செய்து கொடுக்கிறார்கள். அந்த ஆசிமும் அந்த பெண்மணியும் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு லைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த லைலா என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை திருமண வயது வருகிறது. அந்த லைலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அப்துல் மலிக் பின் மர்வானுடைய மகன் அப்துல் அசீஸை நிக்கா செய்கிறார்கள். அந்த லைலாவுக்கும் அந்த அப்துல் அசீஸுக்கும் பிறந்த குழந்தைதான் உலகத்துக்கு ஹதீஸ் கலையை தோற்றுவித்தவர், உலகத்துக்கு ஹதீஸ் கலையை கித்தாபுரிலே கோர்வை செய்து கொடுத்தவர், உலகத்துக்கு மீதும் ஒரு உலகத்திலே மீதும் ஒரு நீதம் நிலைநாட்டப்பட வேண்டுமா? மகாத்மா காந்தி கூட கூறி காட்டுகிறார், உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் உமர் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் வர வேண்டும். அந்த குழந்தையை அல்லாஹ் அந்த பால் வீடு அந்த குடிசையிலே இருந்து அந்த பெண்மணி கூறி காட்டினார் அல்லவா, ஃபரபு அமீரல் முஃமினீன் யரானா, அமீரல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபுடைய அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஈமானுடைய வீட்டிலே இருந்து அல்லாஹ் உமர் இப்னு அப்துல் அஸீஸை எங்களுக்கு தந்தார். அன்பிற்குரியவர்களே, யோசனை செய்து பார்ப்போம், எங்களுடைய பெண்மணிகளுக்கு நாங்கள் ஈமானை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்திருக்கிறோமா, கலிசன்களை போட்டிருக்கிறோம், அழகான சாரங்களை உடுத்திருக்கிறோம், அழகான சேர்க்கைகளை உடுத்திருக்கிறோம், ஈமானை கொடுத்திருக்கிறோமா, எங்களுடைய பெண்மணிகள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தை சிபார் செய்யக்கூடிய பெண்மணிகளை ஆக்கியிருக்கிறோமா, நாளைக்கு மறுமையில் என்னுடைய கணவர் எனக்கு தீனை கற்றுத் தந்தார், அந்த கணவரை சொர்க்கத்திலே நுழைவித்து விடு என்று சொல்லக்கூடிய மனைவியாக என்னுடைய மனைவியை உருவாக்கி இருக்கிறோமா, என்னுடைய பெண் குழந்தையை உருவாக்கி இருக்கிறோமா, என்னுடைய தாயை உருவாக்கி இருக்கிறோமா. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்காமல் உங்களுடைய பெண்மணிகளை நீங்கள் உருவாக்கி இருந்தால் அனைவரும் உங்களை விட்டு உங்களை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது ஒரு பெண்மணியுடைய ஈமானின் மூலமாக. அந்த உமர் யார் என்று சொன்னால் சுருக்கமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூறி முடித்துக் கொள்கிறேன். அந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லா நான்கு திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு 14 குழந்தைகள், 11 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். அந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லா 2 வருடங்களும் 4 மாதங்களும் இஸ்லாமிய கிலாபத்துடைய ஆட்சி உலகத்திலே பெரும்பான்மையான பகுதிகளை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லா ஆட்சி செய்தார்கள். அந்த ஜனாதிபதி தன்னுடைய குழந்தைகளுக்காக எதை விட்டு விட்டு சென்றார்கள், சொத்து செல்வங்களை விட்டு விட்டு சென்றார்களா? அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு இந்த ஹுத்பா பிரசங்கத்திலிருந்து நான் கூறக்கூடிய சுருக்கம் என்னவென்று சொன்னால், யார் யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு செல்வத்தை விட்டு விட்டு செல்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஏழைகளாக ஆக்குகிறார்கள். யார் யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை விட்டு விட்டு செல்கிறார்களோ, வராசத்தாக கொடுத்து விட்டு செல்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை சீமான்களாக ஆக்குறார்கள். ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சக்ராத்துடைய ஹாலிலே படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய ஒரு மச்சனார் இஸாம் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய அவரும் ஒரு நாட்டு ஜனாதிபதி, அவர் வந்து கூறி காட்டினார், அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்ல, சொத்து செல்வங்களுடைய நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருந்ததன் காரணமாக மைத்துனர் வந்து மச்சானத்திலே கூறி காட்டினார், ஏ உமர் இப்னு அப்துல் அஸீஸ், உங்களுக்கு 14 குழந்தைகள் இருக்கிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொத்துக்களை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். ஆனால் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் கூறி காட்டியிருந்தார், என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நான் பல லட்சக்கணக்கான தங்க பொற்காசிகளை விட்டுவிட்டு செல்கிறேனே என்று கூறக்கூடிய நேரத்தில் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹ் கூறி காட்டியிருந்தார்கள், என்னுடைய 14 குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள், அவர்களை அழைத்து வரப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் கூறி காட்டியிருந்தார்கள், என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கையேந்தினால் துஆ தட்டப்படாத அளவுக்கு ஹலாலான உணவை கொடுத்திருக்கிறேன். இரண்டாவது, அல்லாஹ் யார் என்று சொல்லி என்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதாக உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, யோசனை செய்து பாருங்கள், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விட்டுச் சென்ற சொத்தே 17 தங்க பொற்காசிகள், தீனார்களை விட்டுச் செல்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகினதன் பின்னால் அவர்களுக்கு கஃன் துணி வாங்குவதற்காக வேண்டி 2 தீனார்கள் செலவிடப்படுகிறது, மீதமுள்ளது 15 தீனார்கள். அந்த கபரை தோண்டக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி 5 தீனார்கள் செலவிடப்படுகிறது, மீதமுள்ளது 10 தீனார்கள். அந்த 10 தீனார்களையும் 14 நபர்களுக்கு பிரித்துக் கொடுக்க முடியாது, எனவே அந்த 10 தீனார்களையும் திருகமாக மாற்றுகிறார்கள். ஒரு குழந்தைகளுக்கு 17 தீனார் திருகம் வீதம் பங்கிடப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம், ஒரு தந்தை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் தன்னுடைய குழந்தைகளுக்காக விட்டு சென்ற சொத்து ஒரு குழந்தைக்கு 17 ரூபாய் சல்லி மாத்திரம்தான். ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய குழந்தைகளுக்காக சொத்தை கொடுத்திருந்தார். ஆனால் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் தன்னுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுத்திருந்தார். மன்சூர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறி காட்டினார்கள், ஒரு நாள் பக்தாதுடைய நாட்டுக்கு எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது, போய் பார்த்தேன், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மகன் ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகன், 100 குதிரைகளை, சாமான்கள் நிறைந்த 100 குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில் ஒரே நாளில் தியாகம் செய்தார் என்பதாக மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அவர்கள் விட்டு சென்றது தன்னுடைய குழந்தைகளுக்காக நீ அல்லாஹுடைய பயத்தை, அல்லாஹுடைய நம்பிக்கையை விட்டு சென்றார்கள். அதே மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி கூறி காட்டுகிறார்கள், அடுத்த புறத்தில் நான் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய குழந்தைகளை பார்த்தேன், அவர் குழந்தைகளுக்காக சொத்து செல்வங்களை விட்டு சென்றிருந்தார். ஆனால் அந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக்குடைய குழந்தைகள் அந்த பக்தாருடைய தெருக்களில் சதக்காவுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டு கையை நீட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை என்னுடைய கண்களின் மூலமாக பார்த்தேன் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் மூலமா மீண்டும் ஒரு விடயத்தை கூறி காட்டுகின்றேன். உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டிய சொத்து செல்வங்களை விட்டு செல்வதோடு, சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த சொத்தை விட்டு செல்வதோடு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் விட்டு செல்லுங்கள். யார் யாரெல்லாம் தன்னுடைய நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையாக மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயும் வெற்றியை கொடுப்பான், நாளைக்கு மறுமையிலும் வெற்றியை கொடுப்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக பராமரித்து, எங்களுடைய குடும்பத்திலே வாழக்கூடிய பெண்மணிகளையும் அல்லாஹுக்கு பொருத்தமான பெண்மணிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிருவானா.